ஸ்ரீ துர்கையம்மன் ஆலயத்தில் இன்றைய தினம் நவராத்திரி தினம் 9வது தினம். ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள், துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்ற ஒரு அடிப்படையில் 3 தினங்கள் துர்கையாகவும், அடுத்து வருகின்ற 3 தினங்கள் மகாலட்சுமியும், இறுதியான 3 தினங்கள் சரஸ்வதி வழிபாடுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சரஸ்வதி பூஜை. நேற்றைய தினத்தில் தியானம், அப்புறம் அந்த தியானம் பண்ணும்பொழுது மனநிலை பாதிக்கப்போது எப்படி நம்மளுடைய மனம் ஒடுங்கி ஒன்று சேரும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்த்தோம். இது வந்து ஒரு நற்சிந்தனை அப்படின்றபோது நல்ல ஒரு வார்த்தை, எல்லார்கிட்டையுமே அது இருக்குது. அதை வந்து ஒரு தீபம் உள்ளே எரிஞ்சின்னு, அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு தீபம் ஒரு குத்தவிளக்கில் எரிஞ்சின்னு, கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது இந்த மாதிரி விசேஷமான நேரத்தில் அவங்கவுங்க சத் சங்கம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு நல்ல சங்கமம் சேரக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருது, அப்படி நல்ல ஒரு மாற்றம் அடையின்ற நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு நாளும் சொல்லின்றிருக்கிறது தான் நவராத்திரி, நவம தினம் அப்படின்னா 9 நாட்கள். இந்த சக்தி வழிபாட்டில் சாக்தம், விநாயகர் வழிபாட்டில் கானாபத்தியம், சைவம் சிவனுடைய வழிபாடு, வைணவம், இப்படி ஒரு ஒரு வழிபாட்டுக்கும் ஸ்கந்தம்னாக்கா முருகனுடைய வழிபாடு, இப்படி ஒன்று ஒன்றா தனித்தனியாக இருக்குது. அந்த சாக்தம் அப்படின்ற வழிபாட்டின் அடிப்படையில் தான் அம்மனுடைய வழிபாடுகள் இருக்குது. இந்த அம்மன் வழிபாட்டில் லலிதா சகசரநாமம் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய இது, அகத்தியரால் இதை பண்ண லோபாமுத்ரா அகத்திய முனிவரால் ஏற்பட்டது அந்த லலிதா சகசரநாமம். 1008 நாமாவளி அர்ச்சனையாக சொன்னாக்கா, ஸ்லோகமாக சொன்னால் 183 ஸ்லோகங்கள் வரும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில். அற்புதமான ஒவ்வொரு வரியாக வரும், அதில் ஹ்ரீம் அப்படின்ற மந்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு இது. இது ஏற்கனவே சொல்லியிருப்போம், அப்படி இருந்தாலும் இது பண்ண இந்த ஹ்ரீம்கார மந்திரம் ஒரு நல்ல ஒரு மாற்றம். இயற்கையாகவே அந்த ஹ்ரீம்க்கு என்ன சக்தி இருக்குது, ஏன் எந்த ஒரு தெய்வத்துக்கும் ஒரு பீஜ அக்ஷரம்னு பேர், ஒரு முக்கியமான ஒரு லெட்டர்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக கொடுப்பாங்க. விநாயகருக்கு ஒரு சர்டன் லெட்டர்ஸ், சிவனுக்குன்னா அந்த லெட்டர்ஸ் சொல்லி தான் சிவனுடைய நேம் சொல்லுவாங்க. அது மாதிரி அம்மனுக்கு சொல்லும்பொழுது ஹ்ரீம் அப்படின்ற மந்திரம் சொல்லி தான் அதிகமாக பயன்படுது. ஹ்ரீம் கார்யை நமகா அப்படின்ற மந்திரம் அடிக்கடி வரும். அந்த ஹ்ரீம்ன்ற சவுண்ட், அந்த சப்தம், அந்த லெட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. இதை ஒரு உணர்வு பூர்வமாக அந்த தியானத்தின் ரூபமாக மந்திரத்தின் பலன் சொல்லும்போது, ஹ்ரீம் சொல்லும்போது ஒரு நல்ல சந்தோஷம், குட் ஹாப்பினஸ் முழுமையாக இருக்குமா. அந்த ஹ்ரீம் அப்படின்ற சப்தம் கேட்குற இடத்துலலாம் அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இதை ஒரு கான்செப்ட் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஒரு அழகாக தெளிவான ஒரு தேர்தலாக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இந்த ஹ்ரீ அப்படின்ற சவுண்டு யார் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா வண்டு கொடுக்கும். அந்த வண்டு எப்பயும் அந்த ஹ்ரீம்ன்ற சப்தத்தை மட்டும்தான் பார்க்கலாம். அது எப்போ கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர் பூவை மட்டும் சுற்றி, அந்த பூவில் தேன் இருக்க பூவில் மட்டும் சுற்றி அந்த ஹ்ரீம்ன்ற மந்திரம் அந்த இந்த சவுண்டு கொடுத்து அந்த வண்டு சுற்றி இருக்கும். அந்த சவுண்டு வரணுனாக்கா என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது, காலை பொழுது எப்போ வண்டு சுற்றும், பூக்கிட்ட உச்சி பொழுது வெயிலில் சுத்தமா சுத்தாது, இரவு நேரத்தில் சுத்தமா சுத்தாது. அப்போ எப்போ சுத்தம், காலை பொழுது இளன் சூரியன் வரும்பொழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த நேரம் வெயிலும் அதிகமாக இல்லாமல் குளிரும் அதிகமாக இல்லாமல் நடுத்தரமாக உடம்புக்கு ஏற்ற மாதிரி மனசுக்கு ஏற்ற மாதிரி ரிதமாக இருக்கும்போது அந்த வண்டு வந்து அந்த புஷ்பத்தை சுற்றி வருமா, அந்த ஹ்ரீம்ன்ற சவுண்டு சொல்லும்போது. அப்போ அந்த சப்தம் அந்த ஹ்ரீன்னு சுற்றும்பொழுது ஹாப்பினஸ் இருக்குமா. அப்போ அந்த எப்படி இருக்கணும், அந்த ஃப்ளவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அந்த சவுண்டே அது கொடுக்கும். அப்போ அந்த ஹ்ரீம்ன்ற சவுண்டு எங்கெல்லாம் கேட்குதோ இயற்கையாகவே அந்த இடத்துல ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அதிக விதமான மகிழ்ச்சி இயற்கையாகவே கிடைக்கும். அப்படியே வச்சு தான் மந்திரம், சம்ஸ்கிருத மந்திரத்துக்கும் தமிழ் மந்திரம் உயர்ந்தது. அப்படியாவது வந்து எந்த மந்திரத்துக்கு அந்த சவுண்டு அந்த சப்தத்தை அடிப்படையில் தான் சம்ஸ்கிருத மந்திரம் வச்சுருக்கோம். ஏற்கனவே இது ஒரு கதையாகவும் சொல்லியிருக்கோம், சம்ஸ்கிருத மந்திரம் எல்லாருமே படிக்கலாமே, ஏன் தமிழ் தேவாரம் தான் படிக்கணுமா, ஏன் நாங்கள் படிக்கக்கூடாதா, இப்படின்ற வினாக்கள் எல்லார்கிட்டையும் இருக்குது. சம்ஸ்கிருத மந்திரம் படிக்கிறது தவறில்லை, ஆனால் அக்ஷரம் தப்பி ஆயிடுத்துனாக்கா அதனுடைய முழு பலனே மாற்றங்கள் வந்துடுது. உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டிய இடத்துல அந்த இடத்துல நன்மை கிடைக்காம வேற ஒன்று கிடைச்சிடக்கூடாது. அதனால தான் குரு மார்க்க மூலம் எதுவாக இருந்தாலும் குரு மூலமாக தான் உபதேசம். இப்போ சிவனுடைய பஞ்சாட்சரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அந்த பஞ்சாட்சரத்தை நம்ம எடுத்து ஜபம் பண்ணால் ஏன் சித்திக்க மாட்டேந்து? ஏன் ஒரு குரு வந்து சைவ தீட்சை சிவதீட்சைன்னு ஒரு தீட்சை பண்ணி அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை சொல்கிறேங்க? எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் இறைவனுடைய போய் அடையக்கூடியதாண்டா குரு மார்க்க மூலம், குரு மூலியமாக தான் வரணும். அப்படி வந்தால் தான் அது நிறைவாக போய் சேரும், இல்லைன்னா அந்த பயணம் சரி இருக்காது. ஒரு மண்குதிரையை நம்பி ஆற்றுக்குள்ளே இறங்குற மாதிரி தான் இருக்கும். தண்ணிக்குள்ளே மண்குதிரை இறங்கினா கரைஞ்சிரும். அது மாதிரி நம்ம எடுத்து போகக்கூடிய செயல் அந்த அளவுக்கு போய் சேராது, குரு மார்க்க மூலியமாக தான் வரணும்ட்டு. இது ஒரு மகாபாரதத்தில் ஒரு கிருஷ்ணர் ஒரு கதையாகவே அது சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வந்து கோகுலத்தில் விளையாடின்னு இருக்காரு. ஒரு யவ்வன பருவம் வந்திருக்கும்போது கொஞ்சம் சட்டன் வயசு வரும்பொழுது பூவெல்லாம் வாங்கி பூஜை பண்ணணும் அப்படி சொல்லி சிவ பூஜையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது அவருக்கு. அப்போ மகாவிஷ்ணுவாக இருக்க கிருஷ்ணர் வந்து சிவ பூஜை பண்ணுறார். உங்களுக்கு தெரியும் அந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் கிருஷ்ணர் மேலே பிரேமி, பிரேமினா அன்பு பாசம் எல்லாம் அதிகம். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர்கிட்ட ஒவ்வொரு நாளும் போயிட்டு வரனால கிருஷ்ணர் பூஜை பண்ணுறதுனால அந்த நந்தவனன்ற சொல்லக்கூடிய பூ தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூவும் எடுத்துன்னு போய் கிருஷ்ணர் கொடுப்பாங்க. அந்த வழியாக யாத்திரைக்கு போயின்ட்டுருக்காரு தூர்வாச முனிவர். தூர்வாச முனிவருக்கு ஒரு பெரிய பலன், ஆனால் அந்த பலன் அந்த மாதிரி அவருடைய இது என்னன்னாக்கா அவர் செய்கிறது டபுள் மடங்கு. அவர் எது கோவப்பட்டாலும் அவருடைய தவ வலிமை அதிகமாகும். அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கார். அதனால தான் தூர்வாச முனிவர் கோபம் ரொம்ப அதிகமானது. அவள் கோவப்பட்டாக்கா நமக்கு கோவப்படும்பொழுது நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய தவ வலிமையும் குறையும் உடல் வலிமையும் குறையும். ஆனால் அவர் கோவப்பட்டால் ஐயாகும் எல்லாமே. அப்படி ஒரு வரப்பிரசாதம். அப்போ தூர்வாரச முனிவர் அந்த எந்த வழியாக வரும்போது அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணிவிட்டு யமுனா நதியில் குளிச்சுட்டு காலையில் கடன் முடித்து சிவ பூஜை பண்ணுறதுக்கு பூ கேட்குறார். சிஷ்யங்கள் எல்லாம் கூட இருக்காங்க. பூ கேட்டால் எந்த நந்தவனத்தில் பூ செடியில் போனாலும் பூ கிடைக்கல. என்ன ஆச்சுன்றா, இல்லை எல்லா பூவும் வந்து கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணருக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க, அதனால் பூவே செடியில் இல்லைன்னா. சரி, அந்த கிருஷ்ணர் அந்த பூவை என்ன செய்கிறார் பாருங்கண்ணா. இல்லை பூஜை பண்ணிவிட்டு யமுனா நதியில் போட்டுட்டார் அந்த பூவைன்றான். சரி, யமுனா நதியில் போட்ட அந்த பூவை எல்லாத்தையும் எடுத்துன்னு வாங்க. சரின்னு எடுத்துன்னு வந்துட்டோம். எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க குருக்கிட்ட. துர்வாச முடிவில் அந்த புஷ்பத்தை எடுத்து சிவ பூஜை பண்ணுறார். அப்போ நமக்கே எல்லாருக்குமே சந்தேகம். ஏற்கனவே கிருஷ்ணர் ஒரு சிவனுக்கு பூஜைப்பட்ட அந்த பூவை இன்னொரு தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறார். அப்போ அது நிர்மாலியாச்சே, அது எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்போ எல்லா சிஷ்யங்களுக்கும் அந்த வினா இருக்குது, கேட்க முடியல. குருக்கிட்ட கேட்குற தயங்குறாங்க. அப்புறம் அவர் பூஜை முடித்து எல்லாம் முடிச்சுட்டு பாட நேரம் வருது. ஒரு 10:30 மணிக்கு பாட நேரம் வருது. அந்த நேரத்தில் வந்தோடனே வினாக்கள் கேள்வி நேரம் வரும்போது அப்போ கேட்குறாங்க, இது மாதிரி கிருஷ்ணர் பண்ணது நிர்மாலிய புஷ்பமாச்சே, அதை எடுத்து நீங்கள் புனகானாய் மீண்டும் பூஜை பண்ணுறீங்களே, இது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கிருஷ்ணர் பூஜை பண்ணது முறையாக உபதேசம் பெற்றுப்படாத பூஜை. ஒரு விளையாட்டு குழந்தை, ஒரு குழந்தை எடுத்து பூ போடுறதுன்னா அது வந்து பூஜை ஆகிடுமா? அது பூஜை பண்ணுறதுக்கு தயார் பண்ணிக்குது, ஆனால் அது முழுமையான பூஜை கிடையாது. அது ஒரு விளையாட்டு பூஜை, அதில் வந்து இது இல்லை. அதனால் அது பலனே கிடையாது, பாவம்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கு முக்கியமாக அதிகமான பலனும் கிடையாது, அந்த பூவுக்கு அந்த இதுவும் கிடையாது, அந்த நிர்மாலின்ற பாஷையும் கிடையாது. அதனால தான் போட்டேன். இதுக்கப்புறம் கிருஷ்ணர் தெரிஞ்சு உபதேசம் எடுத்து பூஜை பண்ணதா அப்படி வந்து 1008 நாமங்கள் பண்ணும்பொழுது தாமர புஷ்பத்தினால் ஒரு இடத்துல பண்ணிட்டுருக்காரு. இதெல்லாம் நடந்தது காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் நடந்துருந்தது. 1008வது நாமம் வரும்பொழுது இது இல்லை, அவருக்கு தாமரை முடிஞ்சு போயிடுது. அப்போ தன்னுடைய நேத்திரனை கண் எடுத்து வச்சார். அதனால் தாமரை கண் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அவருக்கு. அப்படியே சிவ பூஜையை கிருஷ்ண மகாவிஷ்ணுவே உபதேசம் எடுத்து செஞ்சாங்க. அதனால தான் நம்ம சமுதாயத்தை நம்மளுடைய இதில் சமயத்தில் இது மாதிரி உபதேசம் கேட்டு குரு மார்க்க மூலமாக கேட்டு செய்யும்பொழுது முழு பலனடையும், நமக்குள்ள சந்தேகங்களும் நிறைவேறும். கூடுமான வரைக்கும் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாவே தேடி குரு வருவார். அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் நமக்கு தேடி கட்டாயம் காமிச்சு கொடுப்பார். அதனால தான் இந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது ரொம்ப கரெக்டாக சொல்லணும். சுக்லாம்பரதன் சொன்னாலோ எந்த வார்த்தைகள் சொன்னாலோ அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு இரண்டு முறை செக் பண்ணிக்கணும். இன்னொன்று, நம்ம எல்லா மந்திரம் படிக்கணும் ஆசைப்பட்றோம், தெரிஞ்சதை நல்லா சொல்லுவோம், அதை நல்லா பரிபூர்ணமாக இருக்கும். தெரிஞ்ச வார்த்தைகளை நல்லா சொல்லி பயன்படுத்தும் போது அதில் எத்தனையோ பலன்கள் இருக்குது. அதனால் ரொம்ப புதுமையாக தெரியணும், கேட்கணும். மந்திரங்கள் ஒரு ராகத்தை வந்து நம்ம பாடி காமிக்க முடியாது, ஆனால் அந்த ராகத்தை ரசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். இறைவன் நமக்கு அந்த அனுபவிக்கக்கூடிய சக்தி கொடுத்துருக்கான். அந்த சக்தியை பயன்படுத்தி மேற்கொண்டு நல்ல முறையான ஆட்கள் கிடைக்கும்போது செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல மாற்றம் இருக்கும் அப்படின்றது. அதனால தான் நவராத்திரி இந்த ஹிரீம்கார மந்திரம், அந்த சப்தம் கேட்க 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 ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கணும், மனசு அமைதி கிடைக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் மனம் ஒரு தெளிவு. அந்த தெளிவுக்காக தான் இவ்வளோ வழிபாடுகள். திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னாக்கா, மனம் தெளிவு அடையணும், ஒரு மாற்றம் இருக்கணும். நீங்கள் கோவிலுக்கு வந்துட்டு போகும்போது ஒரு உங்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கணும். கட்டாயம் கிடைக்கும், அது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோன்றதான் நம்மளால் முடியாது. அந்த அளவுக்கு எடுத்துட்டாக்கா நீங்கள் முழு பலனை அனுபவிச்சிட முடியும். குச்ச குச்சமாக தான் என்ன, ஒரு ஒரு வருடம் சொல்லிட்டுருக்கப்புறம் நல்ல மக்கள்கள் வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, பூஜை முடிச்சுட்டு அப்படியே கதைச்சிட்டு பேசிட்டு போகாமல் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்லதை கதைச்சி ஒரு நல்ல மாற்றம், இது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் நீங்களும் திங்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு, நாங்களும் நினைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. அதில் இது ஒரு நல்ல சங்கமம், சத் சங்கமம். இந்த நேரத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும், மேலும் வரணும், ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அப்புறம் சொல்லிட்டுருக்காங்க, ஆலயத்துடைய புது ஆலயம் வர்றதா, அம்பாளுடைய கருணை பரிபூர்ணமாக இருக்குது. அவளுடைய கருணை என்ன இருக்கோ அதன் பிரகாரம் கட்டாயம் நடக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. சீக்கிரம் அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சி எல்லா வளங்களும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அப்படியே பார்த்துன்னு வரும்போது நவராத்திரி 9 தினங்களை எடுத்து நாளைக்கு தினம் வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல குழந்தைகள் வந்து இது மாதிரி பாடங்கள் ஆரம்பிக்கும்பொழுது நம்ம இந்து மதத்தின் அடிப்படையில் இது மாதிரி ஒரு நல்ல நாட்கள் விஜயதசமி அன்னைக்கு வித்தியை ஆரம்பிக்கிறது. ஏன்னா அது குழந்தை நல்லா படித்து முன்னேறி வரும். இதை நம்ம திருமுருக கிருபானந்த வாரியார் ஒரு இது சொல்லுவார். அதனால் அரசியல் துறையில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்நியாயம் சொல்லிடலை, இது ஒரு சும்மா ஒரு ஃபன், ஒரு பகுதிக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவர் சொல்லி அதுக்கு சொல்லார். ஒரு தகப்பன் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததான், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குழந்தையே இல்லாம குழந்தை பிறந்தான். அந்த குழந்தை பிறந்தவுடனே அந்த தகப்பனுக்கு ஒரு கன்ஃபியூஸ், குழந்தை என்ன படிக்க வைக்கிறது. இவர் ஒரு டாக்டர், இவர் டாக்டர் படிக்க வைக்கணும் ஆசைப்பட்றாரு. தாய் வழியில் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு லாயர், லா படிக்க வைக்கணும் ஆசைப்பட்றாங்க. இன்னும் ரெண்டு உறவினர்கள் நண்பர்கள், ஒரு விழா மாமா, அவங்க ஒன்று படிக்க வைக்கணும் ஆசைப்பட்றாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷ். அப்போ என்ன பண்ணால், சரி அந்த குழந்தை தவறுற வயசு வந்தவுடனே அந்த குழந்தைய ஒரு ரூமுக்குள்ளே விட்டு ஒரு லா புக்கு, டாக்டருக்கு உள்ள அந்த சாமான்கள் ஒன்று, அதுக்கப்புறம் சமய வகுப்பு உள்ள ஒன்று, இது மூணுத்தில் வச்சேன். ஒன்று டாக்டர் ஆகணும், இல்லை லா படிக்கணும், இல்லை சமய புக்கு எடுத்தாக்கா சமயத்தில் படிக்க வைக்கிறது, இப்படி மூணில் எதனா ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டு உள்ளே விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து கது திறந்து பார்த்தார். அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த குழந்தை டாக்டருடைய கருவியும் எடுத்து கையில் வச்சுட்டுருக்கு, சமயத்தை உள்ள புக்கையும் மேலே உட்காந்துட்டுருக்கு, அரசியல் துறை அந்த இது லா புக்கையும் காலம் மதிச்சுட்டுருக்கு. அப்போ அவங்க பார்க்குறாரு, ரொம்ப கன்ஃபியூஷ், எதனால் எதை எடுக்குதோ அதை சூஸ் பண்ணி படிக்க வைக்கலாம், இது எல்லாத்தையும் தொட்டுருக்கேன்னா அப்போ இது ஒரு சிறந்த அரசியல்வாதியாக போகும். இன்றைக்கி அவங்க தான் எல்லாத்தையும் தொட்டுருக்காங்க, எதை அதை தொடரணும் இல்லாமல் எல்லாத்தையும். அதனால தான் சில விஷயங்கள் ஆகுது. ஸோ இது ஒரு பகடியாக சொல்வார். அது மாதிரி ஒரு குழப்ப நிலை, ஏன்னா அவங்களே தெளிவு இல்லாமல் ஒரு தெளிவான வாழ்க்கையை கொடுக்க போகிறோம், தெளிவான உலகத்தை கொடுக்க போகிறோம், நாட்டை கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டுருப்பாங்களாம் அந்த காலகட்டம் தேர்தல் நேரத்தில், அது மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாத இது ஒரு நல்ல அற்புதமாக குருமார்க்கு மூலயமா அந்த குழந்தைக்கு அந்த வித்யா ஆரம்பம், ஒரு நல்ல வித்தியை ஆரம்பிக்க போகிற நாள் நாளைய நாள். எல்லோரும் வாங்க வந்து இது மாதிரி குருமார்க்கு மூலயமா இப்படி ஆலயத்தில் ஆரம்பித்து அந்த குழந்தை நல்ல வித்தி அடையும். ச வித்யாவான் பவதி அப்படின்னா நல்ல வித்தி அடையணும். வித்தியில் வந்து ஒரு செயல் இருக்குது, அக்னி நெருப்பு இருக்குது, அதை எப்படியும் பயன்படுத்தலாம். கரண்ட்டில் வந்து கூலான வாட்டரும் எடுக்கலாம், ஹாட்டான வாட்டரும் எடுக்கலாம், அதை சூஸ் பண்ணுறது சேர்க்கக்கூடிய அந்த ஒயர் மதிப்பு. அது மாதிரி படிப்பு, அந்த படிப்பை நல்லதாகவும் பயன்படுத்தலாம், கூடாதான் பயன்படுத்தலாம், நல்லதாக பயன்படுத்துறதுக்கு உதவணும். நாலு பேருக்கு அகம் விருட்சஸ்தி, அந்த விருட்சம் மாதிரி இருந்து மற்ற நிழலை கொடுத்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அது மாதிரி நாட்கள் ஆரம்பிக்கும்பொழுது அந்த குழந்தைகள் இயற்கையாகவே நல்லது வரும். இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம முன்னோர்கள் இந்த வித்யா ஆரம்பம் எல்லாமே சமயத்தை ஒட்டியே போகும். யாழ்ப்பாணத்தில் அற்புதமான சாது அப்பாதுரை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். அவரை மாதிரி ஒரு பெரிய ஞானி இல்லை, அவருடைய வரலாறுலாம் அவ்வளோ அற்புதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சாது அப்பாதுரை மாதிரி அவர் ஒரு துறவி, ஒரு ஆன்மீக துறவி, எதற்காக மக்களுக்காக எல்லாத்தையும் இழந்து தன்னுடைய மானம் அவமானத்தை கூட இழந்து அவர் செயல்பட்டார். அப்படியெல்லாம் ஒரு இது இருக்கக்கூடியது. அவர் காலத்திலிருந்து இந்த மாதிரி வித்யா ஆரம்பங்கள் நடந்து வந்துருக்குன்னு படிச்சிருக்கோம் நூட்களில். ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி விளையாட்டுகள் நல்லா நடந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. மேலும் மேலும் சமயத்தை பற்றி நம்ம மக்கள், நம்ம மாணவர்கள் ரொம்ப முன்னுக்கு கேட்டு வரணும். தேவாரங்கள் பாடுறது இது மாதிரி வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கோம். கூடி சீக்கிரம் எல்லாமே கை கூடி வரும். தியான நிலையிலிருந்து இன்றைக்கி அப்படியே பூர்த்தி பண்ணிப்போம். நிமிர்ந்த நிலையில் இருந்துக்குங்க. சின்முத்ரை இன்றைக்கி கொஞ்சம் டைம் எடுக்கலான்னா கொஞ்சம் சின்முத்ரை எடுத்துக்கோங்க. கைகள் நேராக இருக்கட்டும். வீட்டில் தினசரி தியானம் பழக சொல்லிகிட்டுருக்கோம். குடும்பமான வரைக்கும் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செய்யும்போது உங்களை பார்க்க பார்க்க குழந்தைங்களுக்கு வந்துடும். இப்போ ஒரு இதுக்கு சொல்ல விளம்பரத்துக்கோ சொல்ல வரல, எங்களுக்கெல்லாம் கந்த சஷ்டிக்கா வச்சா ரொம்ப மனப்பாடமாக தெரியும். எங்கள் அப்பா ஒரு முருகர் பக்தர், முருகர் மேலே ரொம்ப திருத்தணி முருகன் இதாக இருப்பார். அவர் காலங்காத்தால் எழுந்து சொல்லிகிட்டே இருப்பார். நாங்கள் தூங்கின்னு இருப்போம், இல்லை வாசலில் விளையாடின்னு இருப்போம், ஏதோ பண்ணின்னு இருப்போம். ஆனால் அந்த சப்தம் மட்டும் கேட்டுனேன், எல்லா பிணியும் வெண்டலையும் இல்லாதோட நீ எனக்கு எவ்வளோ ஈரே அப்படி சொல்ல எந்த வரியை கேட்டாலும் சொல்லிகிட்டே இருக்க முடியும். காரணம்னா இது அந்த சப்தம் கேட்க 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 அப்படியே மனசில் பதிஞ்சிருது. அது புக்கு எடுத்து வச்சு படித்ததே கிடையாது நாங்கள். அது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா இப்போ எங்கள் அப்பா போகிறபடி இந்த உக்கி தொப்பக்காரன பிள்ளையாருக்கு போடுவார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது இயற்கையாகவே போட்டுருவோம். அது எங்களுக்கு ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோன்னு தெரியாது, அதுக்கப்புறம் தான் அது புரியுது. அது மாதிரி இது மாதிரி இந்த தியானம் காலங்காத்தால் எழுந்து குளிச்சுட்டு கோவில் அந்த பூஜை ரூமுக்குள்ளே போயிட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் வீட்டு விட்டு வெளியே போகணுன்ற மாதிரி ஒரு முறையை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அவங்கள போய் நீங்கள் சாமி கும்பிடுங்க, விளக்கு ஏற்றுங்க, சாமி கும்பிட்டுட்டு பரீட்சைக்கு போங்க, கோவிலுக்கு போ இதுக்கு போங்கன்னு சொல்லவே வேண்டாம், அவங்களாவே அது மாறிடுவாங்க. காலங்காத்தால் எழுந்தவொடனே இங்கே எப்படின்னு தெரியல, எங்கள் இந்தியாவில் காலங்காலத்தில் எழுந்தவொடனே எந்த குழந்தையும் ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிரும், அதெல்லாம் சொல்லியே கொடுக்குறதே இல்லை, இயற்கையாகவே வந்துடும் அது. அதே மாதிரி தான் இதுவும். அது மாதிரி குடும்பமான வரைக்கும் பெரியவங்க ஒரு ரெண்டு நிமிஷமாவது ஒரு அமைதி பண்ணி, ஒன்றுமே இல்லை, தியானம் பெரிய கஷ்டமே கிடையாது. உங்களுடைய இன்ஹீல் மூச்சு காற்றை இழுத்து வர்றத ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து எண்ணிக்கை வச்சுங்க. ஒரு முறை மூச்சு இழுத்துட்டோம், ஒரு முறை விட்டுட்டோம், இது ஒன் செகண்ட் ரெண்டு மூணு அப்படின்னு ஒரு பத்து முறை இழுத்துட்டு விடுங்க. நீங்கள் மந்திரம் சொல்ல வேண்டாம், எந்த சுவாமி நினைக்க வேண்டாம், இந்த காற்றை மட்டும் இழுத்து விடுங்க. இயற்கையாக கொஞ்சம் காலம் போக 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 அதுவாகவே ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கோம். ஒரு நல்ல மாற்றம், மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். என்ன ரொம்ப ஃப்ரீயாக உடம்பு ஆகிடும், இன்றைக்கி எல்லாமே சக்ஸஸாக நடந்துருன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ், நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும். யாரை பார்த்தாலும் ரொம்ப பிரெட்டாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க, குட் மார்னிங் வாங்க, சந்தோஷமாக இருக்கீங்களான்னு வாங்க, நல்லதாகவே பேசுவாங்க. அதில் இயற்கையாகவே தேடி அமையும். ஏன்னா அவ்வளோ நம்ம அந்த ஒரு ரெண்டு பத்து சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இன்ஹீல் எக்ஸ்ஹீல் பண்ணுறமே அது மட்டும்தான். ஸோ அப்போ இது மாதிரி இடத்துல அது பண்ணிட்டால் நல்லாயிருக்கும். அப்போ தியான முறை சின்முத்ரை நேராக வச்சுக்கோங்க. மெல்ல கண்களை மூடிக்குங்க. கழுத்து கொஞ்சம் கீழே டவுன் பண்ண மாதிரி இருக்கட்டும். மெல்ல மூக்கின் வழியாக காற்று உள்ளிழுங்க. டீப் இன்ஹீல் அண்ட் எக்ஸ்ஹீல். இரண்டாவது முறை அதே மாதிரி டீப் இன்ஹீல் அண்ட் எக்ஸ்ஹீல். மூன்றாவது முறை டீப் இன்ஹீல் அண்ட் எக்ஸ்ஹீல். இப்போ அதே மாதிரி கண்ணை மூடிட்டு டீப் இன்ஹீல் பண்ணிவிட்டு ஓம்ன்ற சப்தம் உங்கள் அடி வயிற்றிலிருந்து வரணும். அதை நல்லா பார்த்துங்க. ஏற்கனவே சொன்னோம், அந்த ஓம் சொல்லும்போது ஓன்னும் போது அடி வயிற்றுலேருந்து வந்து இம் வரும்போது உங்களுடைய முகம் மூக்கு கண் அந்த நெத்தி ஒரு அதிர்வு தெரியணும். அது அதுதான் ஒரு உண்மையான இது உங்களுக்கு அனுபவிக்க முடியும். அந்த ஓன்ற நல்ல சப்தமாக இழுத்து இம் அப்படி சொல்லும்பொழுது மூக்குக்கிட்ட வந்து அந்த புருவோர் மத்திய இரண்டு புருவத்துக்கு நடுவில் ஒரு சின்ன பெயின் ஒரு வலி தெரியும். ஒரு அது அது ஒரு சக்தி, அது அது ஒரு ஒரு மாற்றம், ஒரு மன அமைதி ஆகிறது அப்படின்றது உங்களை உணர முடியும். இப்போ அதை நேராக வச்சுங்க. டீப் இன்ஹீல் ஓ இரண்டாவது முறை அதே மாதிரி ஓ அப்படியே இந்த மந்திரத்தை மட்டும் அப்படியே கேட்டுங்க. ஓம் பிரணோ தேவி சரஸ்வதி வாஜபிர்வாஜினி வதி தீனாம வித்ரிஜவத் மஜி மேதாம் மஜ பிரஜாமஜ அக்னிஸ்தேஜோ ததாத்து மஜி மேதாம் மஜ பிரஜாமஜீந்திரஜந்திரஜம் ததாத்து மஜி மேதாம் மஜ பிரஜாமஜ சூர்யோ பிராஜோ ததாத்து. உங்களுடைய மனம், உங்கள் குடும்பம், நீங்கள் வேலை பார்க்குற இடம், உங்களை சுற்றி இருக்க நண்பர்கள், இந்த உலகமே அமைதியாகணும். ஒரு நல்ல அமைதி கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சாந்தி மந்திரத்தை மூணு முறை சொல்லுவோம். ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 ஓம். கையை நல்லா தேய்ச்சி அப்படியே கண்ணை மூடிண்டு முகத்தில் கண்ணில் அப்படியே வச்சுக்கணும். ஸோ அந்த பவர், ஒரு அந்த சக்தி நமக்குள்ளே இருந்தது அப்படியே உள்ளங்கைக்கு வந்தது, அதை அப்படியே இறை சக்தியோடு சேர்த்து திரும்ப நமக்குள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்றதான் இதோடைய இது. ஒரு சின்ன இது, இது முதல்ல சொல்லணும்னு நினச்சிருந்தேன், கொஞ்சம் தலைவிடுத்து ஒன்றும் இல்லை. நேற்றைய தினம் இந்த சனி பயிற்சி, ரொம்ப பேர் வந்து எங்கள் நட்சத்திரம் எப்படி இருக்குது, ராசி எப்படி இருக்குது, எப்படி இருக்குது எல்லாம் கேட்டுருக்காங்க. எல்லாமே ஒருத்தர் எந்த இதுவும் யார் ஒருத்தர் இறை அம்மனுடைய வழிபாடு பண்ணுறோமோ, அம்மன் இல்லை எந்த ஒரு வழிபாடு பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து அந்த ஒன்பது கிரகத்தினுடைய ஆட்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு நல்ல உண்மையான வழிபாட்டுக்கு இருக்குது. இல்லைனா ஞானிகளுக்காகட்டும், இப்போ அகதி முருகவருக்கோ ஒரு பிருங்கி முருகவர்களுக்கோ எந்த சனியும் வந்து ஒன்றும் பண்ணலை. ஏன்னாக்கா அவர் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தெல்லாம் அதுக்குள்ளே அனுபவிச்சுக்கிறார், அதனால் முடியாது. அதனால் அதை பற்றி ரொம்ப இது பண்ண வேண்டாம். இன்னொன்று, இந்த சனிச்சரன் சொல்லும்போது அதோடைய நல்ல ஒரு தத்துவம் நமக்கு தெரிஞ்சு, அதாவது அவர் வந்து சனிச்சரன் தான் சொல்லணும், சனீஸ்வரன் வரக்கூடாது அந்த வார்த்தை, அதான் அந்த சப்தங்கள் கரெக்டாக. சரண் அப்படின்னாக்கா மெல்ல நகரக்கூடிய கிரகம். மற்ற கிரகம்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மூவ் பண்ணால், சனிச்சரன் வந்து இரண்டரை வருடம் ஒரு ராசியில் பிரவேசிப்பார். அதனால தான் அவர் வந்து சனிச்சரன், மெல்ல நகரக்கூடியது. அது வந்தாக்கா நமக்குள்ள ராசிக்கும், இப்போ ஒரு உதாரணம் மேஷராசி, நான் மேஷராசியில் இருக்கும்போது மீன ராசியும் பாதிக்கும், ரிஷப ராசியையும் பாதிக்கும். இந்த பக்கமும் ரெண்டரை வருஷம் பார்ப்பார், அந்த பக்கம் ரெண்டரை வருஷம் பார்ப்பார். அதனால தான் கொஞ்சம் தள்ளி வரக்கூடிய, அதனால் மெல்ல நகரக்கூடிய இரண்டரை வருடம் ஒரு இதில் இருக்கக்கூடியது. இன்னொன்று, இந்த எள்ளு தீபம் ஏற்றுறாங்க அந்த கான்செப்ட், அது என்னத்துக்கு அப்படின்ற இது பண்ணாங்க. இயற்கையாகவே என்னன்னாக்கா எள்ளு எதுலேருந்து நல்லெண்ணெய், நம்ம வந்து எண்ணெய் சக்தி அதிகமாக உடம்புல இருந்ததுன்னு வச்சுங்க, இது வந்து அறிவுபூர்வமான ஒரு இது, அதாவது ஆராய்ச்சியுடைய இது சொல்கிறாங்க. எண்ணெய் சக்தி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அளவுக்கு டல்னஸ், சோம்பேறித்தனம் இயற்கையாகவே நம்மக்கிட்ட இருக்கும். அப்போ அதை குறைச்சி நம்ம நித்தியப்படி சாப்பாட்டில் சேர்க்குறோம் பார்த்திங்களா, ஆயில் அந்த எண்ணெய், அதை குறைச்சி எத்தனை பாகம் தீபம் ஏற்றுறமோ அவ்வளோ எண்ணெயை குறைச்சி சாப்பிட்றோமா, அப்படி அதுக்காக தான் அந்த அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை பண்ணி தான் எள்ளு தீபம் ஏற்றி நான் எண்ணெயை குறைச்சிக்கிறேன். அந்த டல்னஸ் சனீஸ்வரன் வந்தாச்சுன்னா மெல்ல நகரக்கூடியவர், அதனால் நமக்கு அந்த சனீஸ்வரன் இருக்கிறம்போது எல்லா வேலையும் ரொம்ப மந்தமாக இருக்கும். நாமளாக சீக்கிரம் எழுந்துக்கிறது எழுந்துக்க முடியாமல் இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கும், ஒரு வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி போடுவோம். இதெல்லாம் என்னென்னாக்கா அந்த ஒரு புத்தி, அந்த புத்தி இருக்குது. அதை எப்படி எரி போகக்கூடியது, என்றைக்கு என்ன அது எதிர்ப்பு, அக்னி தான். அப்போ அக்னி முகம் யார், துர்கை அம்பாள், ஜுவலந்திம் பிருஷ்ணி வர்தனம், அது ஜாதவே தசே அக்னியாக இருக்கா. அப்போ அந்த அது மாதிரி நேரத்தில் அந்த அம்பாளுடைய வழிபாடு பண்ணும்போது எப்படி அந்த எள்ளு எண்ணெய் வந்து கரையுதோ, எப்படி கரைஞ்சி எண்ணெயாக தீபமாக எரியுதோ, அது மாதிரி அந்த வினைகள் கரைஞ்சி போய் தீபமாக இருந்து ஞானம் கிடைக்கிறதான் அந்த எள்ளு விளக்கு ஏற்றுற ஒரு தத்துவம். சில விஷயம் ஒன்று, இது ஒன்று. ரெண்டாவது வந்து அதனால் தீபம் ஏற்றிட்டால் நமக்கு எல்லா கஷ்டமும் போயிடும், தோஷம் எல்லாம் போயிடுமானாக்கா இது வந்து ஓரளவுக்கு தான், எல்லாமே முழுமையாக ஒருத்தருடைய பாபத்தை முழுமையாக எடுத்துட முடியாது. அதாவது ரொம்ப நேரம் ஆகுது சொன்னாலும், மகாபாரத்தில் ஒரு கதை வரும், தர்மன் வந்து யுத்தத்தையே விரும்ப மாட்டான், யுத்தமே வேண்டாம் அப்படின்னா. அவங்க வந்தாங்க, வந்து கேட்டோன்னே பாண்டவர்கிட்ட வந்து கேட்டான் கௌரவர்கள், எங்களுக்கு நாடு வேணும். கிருஷ்ணர் போய் கேட்குறார், எத்தனை வருஷம் வனவாசம் முடிச்சுட்டு போய் நிற்கும்போது கேட்குறார், இந்த மாதிரி வந்து இது வேணும், சமாதானத்துக்கு போக போகிறேன், தர்மா என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்குறார். அப்போ தர்மன் சொல்கிறார், கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா அவங்கக்கிட்ட போ, நாடு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி கேளு, கொடுக்க மாட்டேன்னு சொன்னாக்கா யுத்தம் பண்ண சண்டைன்னு சொல்லிட்டு வச்சிடாத, சண்டை வேண்டாம், ஒரு நாலு அஞ்சு நாடாவது கேள், அதுவும் கொடுக்க மாட்டேன்னா உடனே சண்டை போட்டு சண்டைக்கு டேட் குடிச்சிடாத, ஒரு அஞ்சு கிராமமாவது கேள், அதுவும் இல்லைனாக்கா பேசுகிறாத, ஒரு அஞ்சு வீடாவது கேளுன்னு. ஏன்னா எந்த அளவுக்கு அந்த இதிலிருந்து வெளியாக்கலான்னு பார்ப்போம், யுத்தத்திலிருந்து வெளியே வந்துடுவோம் அப்படின்றத ரொம்ப பார்த்து சமாதானம் கொண்டு போனோம் பார்ப்பாங்க. ஆனால் அது விட்டுதா, துரியோதன் நாக்கில் போய் என்ன சொல்லுது, சனி இருக்கான் துரியோதன்கிட்ட, அவன் கரெக்டாக சொல்லிட்டான், ஊசி இருக்கிற இடம் கூட கொடுக்க மாட்டேன்றான், இவங்கிட்ட இருந்து வாங்கி வச்சிருந்த ஆட்டி ஊசி அது கொடுக்க மாட்டேன்றான். அப்புறம் யுத்தம் வந்தது, அதுக்கப்புறம் மகாபாரதம். அப்போ எவ்வளோ அளவுக்கு அந்த இடத்துல யுத்தம் வரக்கூடாதுன்னு எவ்வளோ கான்செப்ட் பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அந்த கிரகத்தினுடைய தன்மை அந்த பாதிப்புனது, அப்போ இவங்க அழியாமல் எதிர்க்க இருக்கக்கூடிய அழிஞ்சாங்க. அது மாதிரி தான் சில கஷ்டங்கள் பெருசாக வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் குறைச்சி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மாதிரி பிரார்த்தனை பூஜைகளுக்கு உண்டு. அவ்வளோ பெருசாக இருக்காது, கொஞ்சம் குறைச்சி வரும், ஆனால் அது முழுமையாக வராமே போகிறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரிலாம் யாரும் ஒரு இது பண்ணியிருந்தாக்கா அது நம்ம மதத்தில் சில எப்படி நல்லது இருக்கோ அது மாதிரி கிளைகளும் வரதான் செய்யும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பயிர் வந்தாக்கா கூடயே இன்னொரு தேவையில்லாத ஒரு செடியும் வளர்ந்து தான் இருக்கும் கூட, அது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் ஆக்கிடுறோம் அப்படின்றது அது அவராங்களையும், ஏன்னா அவங்களும் அதில் தான் இருக்காங்க, அவங்களாலேயும் முடியாது, அது கேட்குற நம்மளாக்கும் அது சரியில்லைன்னு வச்சிங்களேன். அதனால் வந்து சில கஷ்டங்கள் தான் நல்ல வழிகள் தெரியும். அதனால் இந்த சனி நேற்று அந்த சனி பயிற்சினால் நேற்றுக்கே சொல்லணும்னு நினச்சோம், அதை விட்டு போயிடுத்து. அதான் அம்பாளுடைய வழிபாடு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும், மன அமைதி கிடச்சிட்டா போகிறங்க. எல்லா அதை விதுர சொல்ல இது பீஷ்மர் மகாபாரத் சொல்லுவார், எது ரொம்ப வேகமானது அப்படின்வாங்களா, ஓடுறதா பறக்கிறதா, எல்லாத்தோட மனசு தான், அதை ஒரு பதம் பண்ணிட்டா போகிறோம், எல்லாத்தையும் இது பண்ணிடலான்னா. அப்போ அந்த மனசை நம்ம அமைதி பண்ணிட்டு வச்சுங்க, சனி பகவானாகட்டும் வேறு எந்த பிரச்சனையாகட்டும் எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்துடலாம். அந்த வல்லமை அம்பாள் காளி கொடுப்பா, வல்லமை தாராயோன்னு அந்த வல்லமை கொடுப்பார் பாரதி சொல்கிற மாதிரி, கொடுத்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் பிரார்த்தனை பண்ணிப்போம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நன்றிங்க.